நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
புரிந்தனையாய் நீ பரணி திருவை புரிந்தனையாள் நிலம் திருவை புரிந்தனையாள் நீ பரணி திருவை புரிந்தனையாள் திருவை புரிந்தனையாள் நீ பரணி திருவை புரிந்தனையாள் நிலம் திருவை புரிந்தனையாள் பரணி திருவை புரிந்தனையா பாவம் எல்லாம் அகல்வித்து பண்ணின பாவம் எல்லாம் அகல்வித்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து இருபை புரிந்தனையாள் நீ பரலே இருபை புரிந்தனையாள் நிறம் கிருபை புரிந்தனையாள் நீ பரலே இருபை புரிந்தனையாள் தந்திரவான் கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு இருபை புரிந்தனையாள் நீ பரலே இருபை புரிந்தனையாள் இதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரலே இருபை புரிந்தனையாள் பல ஆசையை நீக்கி தீமை உறும் பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி இருபை புரிந்தனையாள் நீ பரலே இருபை புரிந்தனையாள் நிறம் திருபை புரிந்தனையாள் நீ பரலே திருபை புரிந்தனையாள் வரும் சாபம் ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே சைத்திராணி அழித்து நல்வினையே சைத்திராணி அழித்து திருவை புரிந்தனையாள் நீ பரலே திருவை புரிந்தனையாள் இரம் திருவை புரிந்தனையாள் நீ பரலே திருவை புரிந்தனையாள் திருவை புரிந்தனையாள் நீ பரலே திருவை புரிந்தனையாள் இதம் திருவை புரிந்தனையாள் நீ பரலே திருவை புரிந்தனையாள்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே லேவியராகம புத்தகம் 24 அதிகாரம் 10-23 வசனங்களை சிந்திக்க இருக்கின்றோம். 10-12 வசனங்களை வாசிக்கின்றேன். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வருமட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். இருவருக்கு பிறந்த ஆண்மகன் பிரிதொருவனுடன் சண்டையிட்ட வேளையில் உணர்ச்சி வசப்பட்டான். கர்த்தரை நிந்தித்தான். தாய் தான் கோத்திரத்தை சேர்ந்தவள், தான் புத்திரர்கள் நடுவில் குடியிருந்தாள். தான் புத்திரர் நடுவில் தங்குவதற்கு அவள் மகன் கூடாரம் அமைக்கத் தொடங்கினான். ஆனால் அவனுடைய தகப்பன் எகிப்தியன் என்பதனால் தான் புத்திரர் அவன் கூடாரம் அமைக்காதபடி அவனை தடுத்தார்கள் என்றும், அப்பொழுது சாலோமித்தின் மகன் அனைவரையும் திட்டவும் தூஷிக்கவும் துவங்கினான் என்றும் மேத்யூ ஹென்றி என்பவர் கூறுகின்றார். அவனை மோசேயினிடம் கொண்டு வந்தார்கள். மோசே அவனுக்கு உடனடியாக எவ்வித தண்டனையும் கொடுக்கவில்லை. கர்த்தரின் சித்தம் அறிவதற்கு அவனை காவலில் வைத்தான் என்று 12வது வசனம் கூறுகின்றது. கர்த்தரை தூஷிக்கிறவன் ஊருக்கு வெளியே கொண்டு போகப்பட வேண்டும். தூஷித்ததை கேட்டவர்கள் அவன் தலையில் கை வைக்க வேண்டும். தூஷித்தவன் சாக வேண்டும் என்ற தீர்ப்பு 14வது வசனத்தில் வழங்கப்பட்டது. தூஷித்தல் என்பது ஒரு கொடூர பாவமாக நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கருதப்பட்டது. தூஷித்தவரை நேசிக்க எவரும் முன்வராத ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. 15வது வசனத்தை வாசிக்கின்றேன். எவனாயிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் என்று அந்த வசனம் கூறுகின்றது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் கர்த்தர் செய்கிறவர் அல்ல. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவராகவே கர்த்தர் இருக்கிறார். ஒரு பெரிய நன்மையை எபிரேய மக்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே செய்திருக்கிறார். அவர்கள் சுமார் 430 வருடகாலம் அடிமைத்தனம் என்ற ஒரு நுகத்தில் கட்டப்பட்டு இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். சுமார் 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை மீட்டவர் கர்த்தாதி கர்த்தரே ஆகும். அவர்களால் எது முடியாததாக தெரிந்ததோ அதுவே அவர்களுக்கு மிகவும் அவசியப்பட்டதாகவும் இருந்தது. அவர்கள் வாஞ்சித்ததை பெற்றுக்கொள்ள வல்லமைமிக்க ஒரு கரம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவர்களை விடுவிக்க வந்த கரம் கர்த்தருடைய பலத்த கரமாக இருந்தது. அன்பும் ஆதரவும் கொடுத்தவரை கோபிக்கவும் வேண்டாம், தூஷிக்கவும் வேண்டாம் என்று நியாயப்பிரமாணம் நிபந்தனையிட்டது. உங்களால் எது முடியாதது என்று நினைத்து மனதில் சோர்ந்து போயிருந்தீர்களோ அதை முடிய வைத்தவரை இனிமேல் நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கோபித்து விடாதேயுங்கள், தூஷித்து விடாதேயுங்கள் என்று நியாயப்பிரமாணம் தடுத்தது. வலிய வந்து ரட்சித்தவரை, முற்றிலுமாக பாதுகாக்கின்றவரை, மனமுவந்து வழி நடத்துகின்றவரை நீங்கள் தூஷித்தால் அவரது கோபம் பற்றி எரிய துவங்கும் என்பதை ஏற்கனவே அவர்களுக்கு மோசே வெளிப்படுத்தியிருந்தார். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள் தெரிவித்தன. பாபிலோன் தேசத்தில் அரசாட்சி செய்த நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு அரசன் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற மூன்று கர்த்தருடைய விசுவாசிகள் மூலமாய் ஜீவனுள்ள கர்த்தரை ஒரு நாள் அறிந்து கொண்டான். சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தன்னை தூஷிக்கின்றவர்கள் எவரும் சாக வேண்டும் என்று அறிவித்தவன் தன்னையும் விட வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்துவிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய வாழ்க்கை அதனை அவனுக்கு அறிவித்தது. உடனே அவன் ஒரு மறு அறிவிப்பு கொடுத்தான். கர்த்தரை தூஷித்தவர் சாக வேண்டும், என்னை தூஷித்தவர் அல்ல, கர்த்தரை தூஷித்தவர் சாக வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தான். நேபுகாத் நேச்சார் என்ற அந்த அரசன் கொடுத்த மறு அறிவிப்பு தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தில் கூறப்படுகின்றது. ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் வல்லமை பெற்ற கர்த்தாதி கர்த்தரை தூஷிப்பது ஆசீர்வாதத்தையே துரத்துவதற்கு சமமாகும், சாபத்தை அழைப்பதற்கு சமமாகும் என்பதை வசனங்கள் கூறுகின்றன. கர்த்தரை விட்டு விலகி போகும் இதயம் உள்ளவர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கும் ஒரு நல்ல காலத்தை அவர்களாகவே துரத்தி விடுகின்றார்கள். கர்த்தர் விலகும் பொழுது ரட்சிப்பு விலகுகின்றது, பாதுகாப்பு விலகுகின்றது, வழிநடத்துதல்கள் கிடைப்பதே இல்லை. எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் தன் பாவத்தை சுமப்பான் என்று 15வது வசனம் கூறுகின்றது. மட்டுக்கு மிஞ்சிய வருத்தங்களும் தாங்க முடியாத கஷ்டங்களும் நஷ்டங்களும் அழிவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது மனித இதயங்கள் கர்த்தரை கோபிக்க வேண்டாம் என்று அந்த வசனம் எச்சரிக்கின்றது. ரட்சித்து வழிநடத்தும் கர்த்தாதி கர்த்தரை தூஷிப்பதும் பெற்று எடுத்து பேணி காத்து வளர்க்கும் பெற்றோர்களை தூஷிப்பதும் பரிசுத்தமான பாதை என்பதில் இருக்க முடியாது என்பதை வசனம் கூறுகின்றது. சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமல் போகாது. துன்பமான நேரங்களில் கோபமான வார்த்தைகள் அறியாமல் பிறந்து விடுகின்றன. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடுகின்றன. தூஷித்தல் என்பது இதயத்தில் உதயமாகி வார்த்தைகளில் வெளியாகுகின்றது. கர்த்தரை தூஷிப்பது என்பதின் முடிவு பாவத்தை சுமத்தல் என்பதே ஆகும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கர்த்தர் யோபு என்ற ஒருவனை தமது தாசன் என்று கூறினார், உத்தமன் என்று அறிவித்தார், நேர்மை உண்மை தூய்மை குன்றாதவன் என்று கூறினார். அதற்கு பிசாசு ஒரு பதில் கூறினான். யோபுவின் புத்தகம் 1:8-11 வசனங்களை பாருங்கள், படிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடந்தான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது யோபு உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். யோபு மிக கடினமான ஒரு வாழ்வை கடந்து சென்றான். ஆனால் யோபு ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அதன் விளைவாக இறுதியில் வெகுவாக ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் மனமடிவுகள் வரும்பொழுது அநேகர் கர்த்தரை தூஷிப்பார்கள் என்று பரிசுத்த வேத புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:11 வசனத்தில் கூறுகின்றது. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று அந்த வசனம் கூறுகின்றது. கர்த்தாதி கர்த்தரை தூஷிப்பது எவ்வளவு தவறாக அமைந்துள்ளதோ அதே போன்று பெற்றோர்களை தூஷிப்பதும் தவறானதாகவே பரிசுத்த வேதத்தில் கூறப்படுகின்றது. பிள்ளைகளின் வாழ்வில் வரும் வருத்தங்களுக்கும் மனமடிவுகளுக்கும் பெற்றோர்கள்தான் காரணம் என்று அவர்களை கோபிப்பதும் தூஷிப்பதும் நல்லது அல்ல என்று வேதம் கூறுகின்றது. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 20:20 வசனம் கூறுகின்றது. பழிக்கு பழி என்பதிலிருந்து சத்துருக்களை சிநேகித்து விடுங்கள் என்ற அறிவிப்பு பிறக்கின்றது. இவ்விதமான புதிய அன்பின் அறிவிப்புகளை அறிவித்த இயேசு கிறிஸ்துவை யூத சமயத்து தலைவர்கள் தேவ தூஷணம் கூறினார் என்று அறிவித்தார்கள். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் உரைத்தவரை கள்ளர்கள் நடுவில் நிறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவின் மீது சாட்டிய குற்றம் இயேசு தேவனை தூஷித்தார் என்பதே ஆகும். பரிசுத்த மத்தேயு 26:65-66 ஆகிய வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகின்றது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். லேவியராகமும் 24:23 வசனத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். சலோமித் என்பவள் தன் மகன் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுவதை கண்களினால் பார்த்து கொண்டு இருக்கிறாள். அதே போன்று ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் நடந்தது என்பதை நாம் அப்போஸ்தலர் 6:7 இருந்து அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 7:58-59 வசனத்தை வாசிக்கின்றேன். ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல் எறிந்தார்கள் என்று அந்த வசனங்கள் கூறுகின்றன. இயேசு தம்மை சிலுவையில் அடித்தவர்களுக்கு அன்பு பாராட்டியது போன்று ஸ்தேவானும் தன்மேல் கல் எறிந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று ஜெபித்து தனது இறுதி மூச்சை விட்டார். துன்பங்கள், துக்கங்கள், தொல்லைகள் வாழ்வில் வந்தே தீரும். அதற்கு மற்றவர்களையும் பெற்றவர்களையும் கர்த்தரையும் கோபிப்பதும் தூஷிப்பதும் அவசியமல்ல என்பதை பரிசுத்த வேதம் கூறுகின்றது. அதைவிட பொறுமையுடன் கர்த்தருக்கு முன்பாக பணிவதே மேலானது. நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடம் கிருபைக்காக கெஞ்சுவதே நல்லது என்று பரிசுத்த வேதம் கூறுகின்றது. கர்த்தர் மனிதர்களை துன்புறுத்தி இன்பம் பெறுகிறவர் அல்ல. நாம் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். உங்கள் கவலைகளையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபத்தில் தெரிவித்து விடுங்கள். வாழ்க்கையில் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கும் நேரங்களையே நீங்கள் பார்ப்பீர்கள்.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தின் பின்பாகம்.
அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.